இந்நாளிலே நம்ம மத்தியில தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிப்பதற்கு நம்முடைய அருமை சகோதரர் குமார் இருக்கிறார். நம்ம மத்தியில பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பானது பக்காவும் நமது பலியும் என்கின்ற ஒரு பொருளின் கீழே அப்போஸ்தலனாகிய பவுல் குறைஞ்சிருக்கிற நிருபம் முதலாவது நிருபம் 5வது அதிகாரம் வசனம் 7-8 வசனங்களுடைய அடிப்படையில பக்காவும் நமது பலியும் என்ற பாடங்களை பகிர்ந்து கொள்ளும்படி சகோதரரை சபையின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம்.
ஆகையால் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்ப்புணம் கொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவும்.
கிறிஸ்திய சொற்கள் மிகவும் அருமையாக நேசிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற கண்டுக்குரிய சகோதரர்கள் அனைவருக்கும் நம்முடைய பரந்தராவாசி தேவனாலும் நம் கத்தராசிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம் அனைவருக்கும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானம் பெரிய கடவுள் என்கின்ற நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பக்கவ நாட்களிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்து வருகிற இந்த சந்தர்ப்பங்களுக்காக நாம் கட்ட மூலமாக நம் தேவா ஜெயன் நன்றிகளை மீண்டும் ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த வாசிக்கு கேட்ட வண்ணமாக பர்க்காவும் நமது பலி என்கின்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய செய்தியை பார்க்கலாம். இந்த ஆதார வசனத்திலே நாம் வாசித்தபடி இந்த பழைய புளித்த மாவாகிய அந்த பாவா நெறிந்த அந்த வாழ்க்கை அவற்றையெல்லாம் நாம் புறம்பாக்கி போட்டு துர்க்குணம் பொல்லாப்பு என்கின்ற அந்த புளித்த மாவோடு இல்ல, துப்புரவு உண்மை என்ற குறிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை நாம் ஆசரிப்போம். அப்ப அதற்கு ஆயத்தம் பண்ணும் வண்ணமாக நம்ம அந்த பஸ்காவின் அந்த நிழலும் பொருளுமான காரியங்களை நாம் முதலாவது பார்த்துட்டு அப்புறம் நம்முடைய அந்த பலிகள் நம்முடைய பலிகள் அதற்கு எப்படி கொடுது என்கின்ற விஷயத்தை நாம் பார்க்கலாம். இஸ்ரேல் தேசத்துக்கு முதலாவதாக தேவன் அந்த பஸ்காவை நியமித்தார் என்பதை நமக்கு தெரியும். அப்ப அந்த பஸ்கா சடங்குகளானது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெய்வீக தயவை பெற்று தந்தது. அப்ப இதனுடைய நிஜமாக நாம் பார்க்கும்போது நிழல்ல அந்த மாம்சிய இஸ்ரேலர்கள் அந்த பஸ்கா சடங்கை கொண்டாடினாங்க. அதனுடைய நிஜமாக இருக்கின்ற அந்த பரிசுத்த நினைவு கூர்தல் இதையும் அந்த நிஜமான கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் இவற்றை ஆசரிக்கிறாங்க என்று நாங்கள் பார்க்கிறோம். இதுல வந்து அந்த நிஜமாக ஆதரிக்கின்ற அந்த கிறிஸ்தவர்கள் இதுல என்ன அடங்கியிருக்கு அந்த கிறிஸ்தவர்களுக்கு என்று பார்க்கும்போது அந்த கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உண்டான உறவு அடங்கியிருக்கு. அதே மாதிரி அந்த அந்த சபையாருடைய விசேஷ ரட்சிப்பு இதுல அடங்கியிருக்கிறது என்று அங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல அந்த பக்கா நிழல்ல நீங்க பார்க்கும்போது அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கொண்டாடினாங்க. அதுல அது யாருக்கு அது பாதிப்பு இருந்தது என்று நாங்கள் பார்க்கும்போது அந்த முதற் பேரானவர்களுக்கு தான் அந்த பாதிப்பு மாம்சிக இசைகளுக்கு இருந்தது அப்படின்ட்டு பார்க்கிறோம். அப்ப என்ன நம்ம பார்க்கிறோம், அந்த 10 வாதைகள் அங்கு கொடுக்கப்பட்டது. 10வது வாதை தான் அந்த முதற் பேரானவர்களுடைய சங்காரமா இருந்துச்சு. அப்ப தேவன் அந்த இசைகளுடைய ஒவ்வொரு வீட்டிலும் அந்த முதற் பேரானவர்களை தேர்ந்தெடுத்தார். முதற் பேரானவர்களை தேர்ந்தெடுக்கும் போதே அப்ப அவர்களுக்கு கட்டளை கூட அவங்களுக்கு மட்டும்தான் வரும். யாரை தேர்ந்தெடுக்காதோ அவங்களுக்கு தான் கட்டளை போடுது. அப்ப அவங்களுக்கு தான் விசேஷமாக சொன்னாரு, நீங்க வந்து அந்த பச்ச ஆட்டை அடித்து அப்ப அவனுடைய ரத்தத்தை நீங்க இலைக்காலையில் அந்த இடங்கள் எல்லாம் நீங்க பூசுங்க, பூசிச்சு நீங்க அந்த வீட்டுக்குள்ளாயும் நீங்க தரித்துருங்க அப்படின்ட்டு அங்க சொல்லப்படுது. அப்ப அந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா அந்த சங்காரத்துடன் உங்களை அங்க மரணம் நேரிடும் அப்படின்ட்டு அங்க சொல்லப்படுது. அதனால அந்த நிழல்ல நீங்க பார்க்கும்போது யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த முதற் பேரானவர்களுக்கு தான் அங்க ஆபத்து இருந்தது. அந்த மரண ஆபத்து அவங்களுக்கு தான் இருந்தது. அப்ப அந்த ஆபத்து இருந்தது, அதோடு கூட அவங்களுக்கு தேவனுடைய விசேஷமான ஒரு சுவாக்கியத்தை தேவன் வச்சிருந்தார். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக அந்த மாம்சிக அந்த முதற் பேரானவர்கள் இஸ்ரேல்ல முதல் பேரானவர்கள் அங்க இருந்தாங்க என்று பார்க்கிறோம். அவர்கள் நிமித்தமாக அந்த குடும்பம் காக்கப்பட்டது. அதே மாதிரி ஒட்டுமொத்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த முதல் பேரானவர்கள் நிமித்தமாக அடுத்த நாள் காலையில அவங்க அங்கு செங்கல்லை கடந்து அவங்க வெளியேறினாங்க அப்படின்னு அங்க நம்ம அங்க பாக்கிறோம். ஆக இப்பப்பட்ட ஒரு நிலைமையில அந்த பஸ்கா பண்டிகையை சந்தோஷமாக அந்த இஸ்ரேலில் கொண்டாடுவதனுடைய நோக்கம் என்னன்னா அந்த முதல் பேரானவர்கள் காக்கப்பட வேணும். அப்ப காக்கப்படுவதன் நிமித்தமாக தான் அந்த அவர்கள் சந்தோஷமாக அந்த பண்டிகையை ஆசரித்தார்கள் என்று அங்க நம்ம பாக்கிறோம். அப்போ அந்த நிலைமையெல்லாம் நீக்கப்பட்ட அந்த இரவுல அங்க அந்த ரத்தத்தின் கீழே இருந்த அந்த முதல் பேரானவர்கள் மீட்கப்பட்டு அடுத்த நாள் அவங்க வந்து ஜனங்களை லீட் பண்ணிட்டு போனாங்க, தலைவர்களாக ஆனாங்க. அடுத்த நாள் வந்து ஜனங்களை அடுத்த நாள் மீட்டு எகிப்துக்கு கூட்டி சென்றார்கள் என்று அங்க நம்ம பார்க்கணும். அப்ப அதுக்கு பின்னாடி தேவனுடைய தெய்வீக திட்டத்துல முதல் பேரானவருக்கு பதிலாக இஸ்ரேல லேவி கோத்திரத்தை தேவன் அங்க தேர்ந்தெடுக்கிறார். அப்ப இஸ்ரேலில் லேவி கோத்திரத்துல லேவி கோத்திரம் முழுவதும் அங்க 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரமாக இருந்த லேவி கோத்திரம் முழுவதும் அங்க தேவனுக்கு தேவனுக்கு என்று அந்த விசேஷ அந்த ஊழியம் செய்யும்படி தேர்ந்தெடுத்தார். அப்ப இந்த லேவி கோத்திரத்திலேயே ஒரு பிரிவு ஆசாரியர்களாகவும் ஒரு பிரிவு வந்து அந்த லேவியினுடைய அந்த வேலைகளை செய்யவும் அங்க நியாயப்பிரமான உடன்படிக்கையினுடைய ஊழியர்களாக ஆனார்கள் என்று அங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த முதற் பேரானவருக்கு பதிலாக நான் லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டேன் அப்படின்ட்டு சொல்றதை நான் பாக்குறேன். அப்ப அதை குறித்துதான் அந்த நிஜத்தை அங்க பாக்குறோம். லேவி கோத்திரத்தை அங்க தேர்ந்தெடுத்தாரு. இதனுடைய நிஜம் அங்க பவுல போஸ்ட் அங்க பேசும்போது எபிரேயர் 12:3 வசனத்தை நாம் பார்க்கலாம்.
பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையை நடத்திருக்கும்.
பரலோகத்தில் பேரெழுதப்பட்ட முதற் பேரானவர்களின் சங்கமாகிய சர்வ அங்க சபை நடத்திருக்கும் என்று அங்க வாசிக்கிறது நாம் பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல அந்த முதற் பேரானவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அங்க லேவியர்கள் வராங்க, ஆசாரிகள் வராங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் முதற் பேரானவர்கள் அப்படின்ட்டு அங்க சொல்றது அங்க நம்ம பாக்குறோம். அப்ப வெறும் அந்த சபை மாத்திரமல்ல, அந்த 144,000 பேர் மட்டுமல்ல, அதோடு கூட அந்த லேவியர்கள் அங்க லேவியர்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்க திரள் கூட்டம் சபை ரெண்டும் சேர்ந்துதான் அங்க அங்க முதற் பேரானவர்கள் என்று அங்க சொல்லுவதை நம்ம அங்க பாக்குறோம். ஆக இதுல வந்து இதுல ஒரு விசேஷித்த ஏற்பாடுகளை தேவன் அங்க செய்து வர்றார். பெண்கள் இப்படி அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட போதிலும் நிஜத்துல பார்க்கும்போது இதுல அந்த வழிநடத்தல்கள் நிறைய வித்தியாசம் அங்க இருக்கிறத அங்க நம்ம பாக்குறோம். அப்ப இதுல இருந்து தேவி கோத்திரத்திலிருந்து ரெண்டு வகுப்பு வராங்க, ஆசாரியர்கள் லேவியர்கள் வராங்க. அதுல நிஜத்துல நீங்க பார்க்கும்போது அங்க சபையும் திரள் கூட்டமும் வராங்க என்று அங்க நம்ம பாக்குறோம். ஆனா இதுல அங்க திருள் கூட்டம் வந்து உலகத்தோட அங்க பலிகளை முழுமையாக அங்க செலுத்த நிமித்தமாக இந்த நாள் என்னாவது தேவனுடைய அந்த வழிநடத்தல் அவர்களுக்குள்ளாக அங்க குறைவுபடுகிறதை நாம அங்க பாக்குறோம். அந்த முழுமையாக தேவனுடைய வழிநடத்தல் அங்க அந்த திருள் கூட்டத்துக்கு இல்லாம அந்த ஆசாரியர்கள் மட்டும்தான் அந்த வழிநடத்தல் இருப்பதை அங்க நாம அங்க பாக்குறோம். ஆனா இந்த முதற் பேரானவர்கள் என்று இங்க சொல்லப்படுற விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அவர்கள் அந்த மறுமைப்படுத்தப்பட்ட பிற்பாடு தேவன் அந்த திருள் கூட்டத்தையும் சேர்ந்து அந்த முதற் பேரானவர்கள் சர்வ சங்கமாகிய சபை என்று அங்க பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் நமக்கு வெளிப்படுகிறது. அப்போ இந்த ஒரு நிலைமையில அந்த சுவிசேஷ யுகத்தினுடைய இரவுல முதற் பேரானவர்களை மட்டுமே தேவன் அங்கு தொடர்பு கொண்டு வழிநடத்தி வருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நிழல்ல எப்படி அங்க முதற் பேரானவர்களை மாத்திரமே தேவன் அங்க அவர்களுக்கு மட்டும் கட்டளை கொடுத்து அவர்களை மாத்திரமே அவர்கள் மட்டுமே அங்க தேவனுடைய தொடர்பு அங்க இருந்தது போல நிஜத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த முதற் பேரானவர்களாகிய அந்த சர்வ சங்கமாகிய சபையின் இடத்துல தேவனுடைய அந்த உறவு அந்த தொடர்பு இருக்கிறதாக நம்ம பாக்குறோம். அப்போ எப்படி நிழல்ல அந்த முதற் பேரானவர்கள் மட்டும்தான் அந்த மரண அபாயத்தில் இருந்தாங்களோ அதே போல இந்த காலத்துல நாமும் அந்த அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம தான் அந்த முதற் பேரானவர்களாக ஆகும்படியான அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம அந்த மரண தண்டனையின் அபாயத்துல இருக்கிறோம். அதை நம்ம பாக்கணும். இந்த பஸ்கா அப்படின்னாவே கடந்து போகுதல் அப்படின்ட்டு. அப்போ அங்க நீங்க நிழல்ல பாத்தீங்கன்னா அந்த தங்கா தூதன் கடந்து போனான். அப்போ அந்த இடத்துல அந்த மரண அந்த ஆபத்து யாருக்கு இருந்துச்சுன்னா முதற் பேரானவர்களுக்கு நிழல் இருந்தது. இப்ப நம்ம பார்த்தோம் நமக்கு அந்த மரண ஆபத்து, நம்ம மரணத்திலிருந்து ஜீவனுக்கு போயிட்டு இருக்கோம், ஆனா மரணத்தினுடைய ஆபத்து நமக்கு இருக்கிறது. அப்ப அதைத்தான் நமக்கு எச்சரிப்பாக அங்க சொல்லப்படுகிறதாக நம்ம பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில அந்த அதான் பார்க்கிற அப்போஸ்தல் பவுல் பேசுறபடி அந்த சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம அந்த கிறிஸ்தன் அந்த ரத்தத்திற்குள்ளாக நாம் நிலைத்திருக்கோம், தரித்திருக்காவிடில் நமக்கு ஒரு அபாயம் அங்க இருக்கிறது அப்படிங்கறத அங்க சொல்ற நம்ம பார்க்கணும். எதிரே 10:26-27 என்ன படிக்கலாம்.
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்த்தலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாசினியுமே இருக்கும்.
அப்போ அங்க பார்த்தோம் எப்படி அங்க நிலான அந்த இஸ்ரேலுக்கு அந்த முதல் பேரானவர்கள் இடத்துல அந்த மரண அபாயம் அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா தேவன் அவங்களுக்கு மட்டும்தான் கட்டளை கொடுத்தாரு. அந்த கட்டளையை கடைபிடித்து அந்த ரத்தத்தின்குள்ளாக அந்த வீட்டுக்குள்ளாரையே அவங்க தரிச்சிருந்தானா அவங்க காக்கப்படுவாங்க. அதே போல நாமும் அந்த நிஜத்துல அந்த கத்தராய் இயேசுக்கு சொன்ன ஈடுபடிக்கு உள்ளாக அந்த அவருடைய ரத்தத்திற்குள்ளாகவே நாம நிலைத்திருக்கும் பொழுது நம்ம காக்கப்படுவோம். அப்ப அதுல இருந்து நம்ம வெளியேறணும்னா நமக்கு அந்த மரண அபாயம் இருக்கிறது அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல அங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்றதை நம்ம பார்க்கணும். அப்போ தேவனுடைய அந்த நீதி நமக்கு கொடுக்கப்பட்டது அந்த கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலி, அதுலதான் நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். அந்த பாவங்கள்ல இருந்து மீட்கப்பட்டிருக்கோம், மரண அபாயத்திலிருந்து மீட்கப்பட்டு வர்றோம். அப்ப இதுல வந்து நம்ம கடந்து போகணும். அந்த மரண சாபங்கள் எல்லாமே நம்ம அந்த கட்டளையில கடைபிடித்து நம்ம கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி நம்ம கடந்து போவதை முழு மனுக்களும் மிகுந்த ஆவலோட பார்த்து கொண்டிருக்கு. ஏன்னா நம்ம அந்த அந்த ராஜதீக ஆசாரி கூட்டத்தார் அவங்க அங்க அந்த இலக்கு முடிவடைந்தாதான் இவங்க அந்த உலக கணங்களுடைய அந்த ரசிப்பு அடங்கியிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த ஒரு நிலையில அந்த பஸ்கா நிழல் அடிக்கப்பட்டது, பஸ்கா ஆடு. அப்ப அந்த பஸ்கா ஆடாக நமக்கு தெரியும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துனா அந்த பஸ்கா ஆடு அப்படிங்கறத அங்க நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த பஸ்காவினுடைய அந்த ஆட்டினுடைய ரத்தத்தின் நிமித்தமாக தான் அவங்க மீட்கப்பட்டார்கள் என்று அங்க நிழல்ல பாக்குறோம். அப்ப அதனுடைய நிஜம் பார்க்கும் பொழுது அந்த கத்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அது அவரே பஸ்கா ஆட பலியாகிறாரு. அப்ப அவருடைய ரத்தத்தின் புண்ணியத்தினால்தான் நம்ம அந்த முதல் பேரானவர்கள் கடந்து போகிறோம் என்று அங்க நம்ம பாக்குறோம். அப்ப இப்படி கடந்து போகும் பொழுது அப்ப நிழல்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்க அப்ப நிழலுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஒரு விசேஷமான பலி ஒப்புக்கப்பட்டதா என்று அங்க நம்ம பார்க்கும்போது, ஏன்னா முதல் பேரானவர்கள் கடந்து போவதில் வந்து ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால நடைபெற்றது. அப்போ அந்த முதற் பேரானவர்கள் அப்படி சொல்லும்பொழுது தலை மற்றும் சரீரத்தை குறிக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா, இது அந்த தலையை குறிக்காது, தலையாக இயேசு கிறிஸ்து அந்த முதற் பேரானவர்கள் குறிக்காது, அது வந்து தலையை மட்டும்தான் குறிக்கும் என்று அங்க நாம் பார்க்கிறோம். ஏன்னா அந்த கத்தராகி இயேசு கிறிஸ்துன்னு பாத்தீங்கன்னா அவர் எதையுமே கடந்து போகல, அவருக்கு எந்த விதமான ஆபத்தோ மரண ஆபத்தோ எதுவுமே அங்க இல்லை என்று அங்க நம்ம பார்க்கிறோம். அவர் மறித்தாரு, அவர் தான் ஆட்டுக்குட்டியாக மறித்தாரு, அவருடைய ரத்தம் தான் நம்மை அந்த முதற் பிறானவர்களாக ஆகும்படியான அந்த ஸ்லாகியத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்தது அப்படின்ட்டு பாக்குறோம். ஆனா ஏசு கிறிஸ்து முதற் பிறானவர்களாக அந்த அவர் வந்து எதுக்கும் கடந்து போகல. ஏன்னா அப்படி சப்போஸ் அவர் கடந்து போயிருந்தாருன்னா அவருக்குன்ற ஒரு தனி ஆடு அடிக்கப்பட்டிருக்க வேணும், அவர் ஆடுக்கு அடிக்கப்பட்டிருக்கணும். அப்போ அவருக்கு வந்து அந்த ஆடு தேவையா இருக்கவில்லை என்று நம்ம பாக்கிறோம். அப்போ அவர் எப்படி கடந்து போனார் அப்படின்னா, அவர் கடந்து போனார் எப்படி கடந்து போனார்னா அவர் தமக்குத்தானே கடந்து போனார். அவர் எப்படி கடந்து போனார் சொல்லும்போது அந்த மரண வரிந்தம் அவர் தம்முடைய கீழ்ப்படியினால இயேசு கிறிஸ்து கடந்து போனார். அப்ப அவருக்கே தனியாக ஆடு அங்க அடிக்கப்படவில்லை என்று அங்க நம்ம பாக்குறோம். அப்போ அது மாதிரி அவர் மரண வரிந்தம் கீழ்ப்படிந்த கடந்து போன நிமித்தமாக தற்போது அந்த முதற்பேரானவருடைய சபைக்கு தம்முடைய ரத்தத்தை கொடுத்து சபையார் கடந்து போவதற்கு அவர் உதவி செய்கிறார் என்று நம்ம அங்க பாக்கிறோம். அப்ப இதுல வந்து தேவன் ஏன் அந்த ஆடை தேர்ந்தெடுத்தார், வேற ஏதாவது மிருகத்தை தேர்ந்தெடுக்காம அந்த ஆட்டை ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு அங்க பார்க்கும்போது அந்த ஆட்டுக்கு ஒரு அந்த விசேஷித்த ஒரு தன்மை இருக்கு. அது ஒரு கபடற்ற ஒரு மிருகமாக இருக்கு. அதுக்கு வந்து தன்னை காத்துக் கொள்ளவோ தன்னை பாதுகாத்துக் கொள்ளவோ எதிர்த்து நிற்கவோ அதற்கு அது ஆயத்தமா இருக்காது. அது வந்து அது ரொம்ப இன்னசென்டா அது இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்கு. அதனாலதான் அங்க நிழல்ல ஒரு பொருத்தமான அடையாளமாக ஆட்டை கத்திற்கு அந்த ஆட்டை தேர்ந்தெடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ கத்திர இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம சொல்லப்பட்டத பார்க்க இயேசு 53 அதிகாரம் 7 வசனத்தில்
அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடுக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயில் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார்.
அப்போ அவர் இன்னசென்டா அவர் வந்து ஏன்னா தன்னுடைய சுத்தம் எதுவுமே இல்ல. அவர் எப்படி தேவன் என்ன எப்படி நடத்த சுத்தமாங்கிறதும் அவர் வந்து ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் அவர் மயில் கத்திருப்போன் முனையில சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல அவரு தலையை குடுத்து அவர் பாட்டுல அவர் சென்றார். அவரு கத்தர் எப்படி லீல் பண்றாரோ அதுக்கு ஒப்பு கொடுத்து அவர் சென்றார் என்று நாம் பாக்குறோம். அது அந்த பஸ்கா ஆடு வந்து கத்தரா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பொருத்தமான ஒரு அடையாளமாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ அந்த ஒரு நிலத்துல தன்னுடைய உரிமைகளை முழுமையாக அவரு கையளித்தார் நமக்காக. அப்ப அந்த மாதிரி கையெழுத்து நிமித்தமாக தான் நம்ம அந்த அவருடைய பலியினால ஆதாயம் அடைகிறோம் என்று பாக்கிறோம். அப்போ ஆனாலும் கூட இந்த முதற்பேரானவர்கள் இந்த காலத்துல அந்த ஆதாயம் அடைந்தாலும் கூட அவர்களோடு கூட சேர்ந்து மற்றவர்களும் ஆதாயம் அடைகிறாங்க. எப்படி நீங்க நிழல்ல பாத்தீங்கன்னா அந்த முதற்பேரானவர்கள் பொறுத்து அந்த வீடு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அங்க தாக்கப்பட்டாங்க என்று நான் பாக்கிறோம். அப்ப அதனுடைய நிஜமாக நான் பார்க்கும்போது முதற்பேரானவர்களின் பொருட்டு அங்க விசுவாச வீட்டார் எல்லாருமே காக்கப்படுகிறார்கள் அப்படின்ட்டு. ஆனா இருந்தாலும் கூட விசேஷித்த அந்த தன்மை யாருக்குதான் இருக்கு நான் முதற் பேரானவர்களுக்கு தான் இருக்கிறது. அவங்க வந்து விசேஷத்தோட வினோதமானவர்கள் என்று நாம அங்க பாக்கணும். அப்போ அந்த ஒரு முதற் பேரானவர்களாகிய அந்த வகுப்பாதோடு கூட மட்டும்தான் தேவனுடைய அந்த தொடர்பு இந்த காலத்துல இருக்குது. ஏன் அப்படின்ட்டு அங்க பார்க்கும்போது அவர்களுக்கு மட்டும்தான் அந்த படித்து பேசுகிறார் அங்க இருந்து அங்க நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அங்க பரிந்து பேசி நமக்கு மன்னிப்பை பெற்று தருகிற அங்க பிரதான ஆசாரியனாக அங்க கர்த்தர் வீட்டிருக்கார் என்று அங்க நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 2 அதிகாரம் 1-2 வசனங்கள் நம்ம படிக்கலாம்.
என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார்.
அப்போ அந்த மாதிரி இப்பொழுது அந்த சுவிசேஷத்துல அந்த இரவின் வேலையில அங்க முதற்பெறாமலுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய அந்த பலியின் புண்ணியங்கள் பொருந்து வருகிறது. அந்த பரிந்து பேசல் நமக்காக இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம பாக்கிறோம். ஆக இந்த ஒரு நிலைமையில அந்த ஒரு புதிய உடன்படிக்கையின்படி அங்க எல்லா விசுவாசிகளோடும் கூட அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அங்க வருங்காலத்தில் நிச்சயமாக வரக்கூடியதாக இருக்குது. ஆனா இருந்தாலும் இந்த காலத்துல அந்த விசேஷமாக அந்த முதற்பெறாமல்கள் அங்க கடந்து போகுதல் நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் பாக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த கடந்து போயிட்டு இருக்கோம். அந்த மரணத்திலிருந்து ஜீவனுக்கு நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அங்க நம்ம அங்க பாக்கிறோம். ஏன்னா அப்ப இந்த ஒரு முதற்பேரானவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு காலகட்டம் பொருந்து வருது. ஆனா உலகின் பாவங்கள் இன்னும் எடுக்கப்படாத நிமித்தமாக அந்த கர்த்தருடைய தகுதி உலகத்திற்கு அங்கு வழங்கப்படுவதில்லை என்று அங்க பாக்கிறோம். மாறாக அந்த விசுவாச வீட்டாருக்கு மட்டுமே அந்த கர்த்தருடைய தகுதி இப்பொழுது அங்க வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்ட்டு நம்ம பாக்கிறோம். அப்போ அந்த ஒரு நிலைமையில அங்க ஒரு பலி செலுத்துகிற அந்த நிழல் நீங்க பாத்தீங்கன்னா பலி செலுத்தல் பாத்தீங்கன்னா அதுல அந்த தலையும் அந்த சரீரம் சேர்ந்து அங்க முழுமையா பலியா இருக்கும். நீங்க படிக்கலாம் யாத்திரா 29:17-18 படிக்கலாம்.
ஆட்டுக்கடாவை சந்து சந்தாக துண்டித்து அதன் குடல்களையும் அதன் தொடைகளையும் கழுவி அவைகளை அந்த துண்டங்களின் மேல் அதன் தலையின் மேலும் வைத்து ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தசித்து விடுவாயாக. இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி. இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியுமா இருக்கிறது.
அப்போ அங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு மிருகமானது பல பகுதிகளாக அந்த தலை மற்றும் எல்லாமே அங்க துண்டிக்கப்பட்டு பலிபீடத்துல தலையோடு கூட வைக்கப்பட்டது அப்படின்ட்டு அங்க நிழல் நம்ம பாக்குறோம். அப்போ அது வந்து அந்த நிழல் இருக்கு. ஆனா நிஜமாக நீங்க பார்க்கும்போது அந்த பலியில சபையினுடைய பங்கு அங்க இல்ல. அங்க நிழல்ல காணிக்கப்பட்டிருக்க அந்த சரீரமும் சேர்த்து அங்க பலிபீடத்துல தலையோடு கூட சேர்ந்து வைக்கப்பட்டது. ஆனா நிஜத்துல நீங்க பார்க்கும்போது அங்க கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் பலியோடு கூட அங்க சபை சபையினுடைய பலி அங்க இணையறதுல அது வந்து அந்த சபையினுடைய பலி பகிர்ந்து கொள்ளப்பட முடியாதது என்று நம்ம அங்க அங்க பாக்குறோம். ஏன்னா அந்த பஸ்க ஆடு அங்க நிழல பாத்தீங்கன்னா முழுமையாக புசிக்கப்பட்டது. அப்போ அதனுடைய ஒரு எலும்பு கூட அது முடிவுபடக்கூடாது அப்படின்னு நாங்க பாக்குறோம். அப்ப இது வந்து கிறிஸ்து மற்றும் சபையை குறிக்காம அந்த கிறிஸ்துவை மட்டுமே அவருடைய பலியை மட்டுமே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அதை நாம் பாக்கிறோம். படிக்கலாம் யாத்திராம 12:46 வசனம்.
அதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது. இதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது.
அதே மாதிரி யோவான் 19:36 வசனம்.
அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது.
அப்போ அந்த மாதிரி அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலி மட்டும்தான் அந்த பஸ்க ஆடு அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் குறிக்கும் போல அது வந்து அங்க நிழல சொல்லப்பட்டபடி அந்த ஆடு அடிக்கப்பட்டு அந்த பலிபீடத்துல அந்த தலையும் சரீரங்களாக அங்க முழுவதும் சரீரம் முழுவதும் வைக்கப்பட்டது. அப்ப அதனுடைய நிஜத்தை எடுத்து பார்த்து அங்க சபையோடு கூட அங்க இயேசு கிறிஸ்துவின் பலியோடு கூட சபையினுடைய பலியை நம்ம பொருத்த முடியாது அப்படின்ட்டு அங்க நம்ம பாக்குறோம். இது வந்து முழுக்க முழுக்க கர்த்தருடைய பலி மட்டுமே அந்த புண்ணியங்கள் இருக்குது. அந்த பஸ்கா என்று சொல்லும்போது பஸ்கா ஆடு என்று சொல்லும்பொழுது அந்த கர்த்தருடைய பலி மட்டுமே சேரும். அது சபையினுடைய பலி அங்க சேராது என்று அங்க நம்ம பாக்குறோம். சரி, அடுத்த ஒரு நிழல நீங்க அங்க பார்க்கும்போது அந்த இரவுல அந்த அங்க இந்த மாதிரி சங்காரண சூரன் அங்க கடந்து போனார் என்று நம்ம பாக்குறோம். அப்போ அந்த இரவுல என்று சொல்லும்பொழுது அந்த பஸ்கா கடந்து போவதில்ல, அந்த இரவு வேளையில நடந்தது, மாறாக அந்த பகலினுடைய வெளிச்சத்துல நடக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அதனுடைய நிஜம் நீங்க பார்க்கும்போது அங்க இரவு வேளையாக அந்த சுவிசேஷ யுகத்துல அந்த அந்த சங்கார தூதனாகிய அந்த மரண சாபம் நம்மோடு இருக்குது. அப்போ அதுல அங்க நம்ம இந்த மரண சாபத்திலிருந்து நம்ம ஜீவனுக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்று நம்ம அங்க பாக்கிறோம். அப்ப அந்த இரவு வேலையில தான் நம்ம இருக்கிறோம். எப்படி அந்த நிலையில சொல்லப்பட்டபடி அந்த இரவு வேலையில தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்ம பாக்கிறோம். அப்ப இரவு வேலை முடிஞ்சு அந்த நிலையில நீங்க பாத்தீங்கன்னா காலை வேலை வந்த உடனே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அங்க விடுதலை ஆனாங்க அப்படின்னு நாங்க பாக்குறோம். அப்ப எதிலிருந்து விடுதலை ஆனாங்க என்று பார்க்கும்போது அப்ப அதுக்கு முன்னால அவங்க அந்த முழுமையாக அந்த முழு தேசமே இஸ்ரேலினுடைய எல்லா ஜனங்களுமே அங்க அடிமைத்தனத்துல ஆட்பட்டிருந்தான். அந்நிய நுகத்துல அவங்க ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்ம பாக்குறோம். அப்ப அந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அவங்க அந்த மோசை மூலமாக தேவன் அவங்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தார் என்று அங்க நம்ம பாக்குறோம். ஆனா அந்த இரவு வேலை முடியற வரைக்கும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளதான் அவங்க நிழல்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அடிமைத்தனத்துக்குள்ளதான் அவங்க நினைச்சிருந்தாங்க. மீட்புக்காக அந்த விடியல் காலை மீட்புக்காக அவங்க காத்திருந்தாங்க அப்படின்ட்டு அங்க பாக்குறோம். அப்ப அந்த முதற்கானது அந்த காலை வேலை அந்த கடந்து போன பிற்பாடுதான் அந்த மீட்பு ஜனங்களுக்கு வந்தது என்று நம்ம பாக்குறோம். அப்ப அதே மாதிரி தான் இந்த ஒரு இரவு வேலையாக சுவிசேஷத்துல அந்த சபை கடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சபை எண்ணிக்கை முடிவடைந்த பிற்பாடுதான் அந்த காலை வேலையாகி அந்த 1000 ஆண்டு ஆட்சியில முழு உலக ஜனங்களுக்கும் இந்த மீட்பு இருக்கிறது என்று அங்க நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அந்த நிழல்ல இரவு முழுவதும் அந்த நிலைக்கால்களின் கீழே பூசப்பட்ட அந்த அந்த ரத்தத்திற்கு உள்ளாக அந்த ஜனங்கள் அங்க தரித்திருந்தார்கள் என்று அந்த விசுவாச வீட்டார் தரித்திருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அது விசேஷ ஒரு கட்டளையாக தேவன் கொடுத்திருந்தார். அந்த நிலைக்கால்களிலும் அந்த கதவுகளிலும் அது அந்த ஆட்சியுடைய ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருந்தார். அப்போ இந்த மாதிரியாக அதனுடைய நிஜம் என்று என்ன என்று பார்க்கும்போது அந்த விசுவாச வீட்டார் அனைவரும் அந்த கிறிஸ்தனுடைய அந்த விளையாட்டு ரத்தத்தின் மூலமாக அந்த விசுவாசம் வைத்திருக்கணும், அந்த ரத்தத்தின் மேல விசுவாசம் அங்க வைத்திருப்ப நிமித்தமாக தான் நம்ம அங்க காக்கப்படுகிறோம் என்று பார்த்தோம். ஆக இந்த மாதிரி நம்ம காக்கப்படுறோம், இதுல வந்து முதற்பெயரானவர்களாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத அங்க நம்மளால தீர்மானிக்க முடியாது என்று அந்த சகோதரங்க ஒரு பாயிண்ட் சொல்றார். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில ரெண்டு அங்க நமக்குள்ளே அந்த விசுவாச வீட்டார் சொல்றாரு, ரெண்டு வகுப்பா அங்க பிரிதான், ஒன்னு விசுவாச வீட்டார், ரெண்டாவது பரிசுத்தவான்கள், ரெண்டு அந்த அந்த விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் என்று அங்க ரெண்டு பேரம் பிரிதான். எப்படி அந்த லேவி கோத்திரம் அதுல இருந்து ஆசாரிகள் அங்க சொன்னாங்களோ அது மாதிரி இங்க நான் பார்த்தா அங்க பரிசுத்தவான்கள் இருக்காங்க, அது ஆசாரிய வகுப்பார், விசுவாசிகள் அந்த திருக்கோணத்தினுடைய ஒரு நிலைமையில ரெண்டு வகுப்பாருங்க அங்க இருக்கார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த ஒரு நிலைமையில அந்த விசுவாச வீட்டினுடைய மூத்தவர்களாக அந்த ஒரு ஆசாரிகள் அந்த பரிசுத்தவான்கள் அங்க 30 கருதப்படுகிறார்கள் என்று அங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ அதற்கு என்ன நிபந்தனை என்று பார்க்கும்போது அந்த பலியில் தான் நிபந்தனையாக இருக்கு. அப்ப இந்த முதல் அந்த ரோமர் 12:1 சொல்லப்பட்டபடி வசனம் படிக்கலாம். ரோமர் 12:1
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
அப்போ இங்க பார்க்கும்போது அந்த விசுவாச வீட்டுல ரெண்டு வகுப்பா இருக்காங்க, ஒன்னு வந்து பரிசுத்தவான்கள், இன்னொன்னு அங்க நீதிமான்கள், விசுவாசி சொல்லலாம் நீதிமான்கள் சொல்லலாம். அப்போ இந்த ஒரு பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் ரெண்டு வகுப்பா இருக்கிறாங்க. இதுல என்ன பெரிய பிரிவினை என்ன வருதுன்னா, பரிசுத்தவான்கள் என்பது அந்த முழுமையாக தங்களை பலி செலுத்தினவங்க, அந்த பலி அந்த பலியினால் உடன்படிக்கை செய்தவங்க தான் பரிசுத்தவான்கள் என்று அங்க நம்ம பாக்குறோம். அது அந்த பரிசுத்தவான்கள் தான் ஆசாரிகளாக எண்ணப்படுறாங்க. அந்த சபை 1,40,000 வந்து சொல்றாங்க, அந்த முழுமையாக தங்களை அர்ப்பணித்தவங்க அவங்கதான் அந்த ஒரு பலி செலுத்த, அந்த பலிதான் கற்றால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அவங்கதான் அந்த ஆசாரியர் கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறார்கள் என்று அங்க நம்ம பாக்குறோம். அப்போ இதுல வந்து ரெண்டு வகுப்பா இருந்தாலும் பரிசுத்தவான்கள் இருக்காங்க, நீதிமன்றங்கள் இருக்காங்க. அப்போ இதுல வந்து அந்த முதற்பெயரானவர்களாக அந்த ஒரு முதன்மையான வளர்ச்சியில அந்த பரிசுத்தவான்கள் அங்க இருக்கிறாங்க என்று அங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இவங்க இதுல வந்து இந்த ரெண்டு வகுப்புல இவர்களுடைய விசுவாசம் கீழ்படுதல் முழுமையாக கத்திற்கு இருக்குது, அதனால அந்த பரிசுத்தவான்கள் அந்த வகுப்புல ஒரு ஒரு ஸ்டேஜ் மேல வராங்க என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த ஒரு நிலைமையில அந்த கத்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி பார்க்கணும், அந்த பலியை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சும்மா மேலெழுந்து வாரியாக அவர் வாழ்ந்தாரு மறித்தார் அப்படின்ட்டு அவர் மேலெழுந்து வாரியாக பார்க்காம அவர் தியாக பலியாக மறித்தாரு, அந்த தியாக பலியினுடைய பலன்கள் எனக்கு அங்க பொழியப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையில விசுவாசத்துல நம்ம அங்க பார்க்க வேண்டும் என்று அங்க பார்த்தோம். ஆக அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில தியாக பலி செலுத்த அந்த மீட்பை கொடுத்தாரு, அந்த மீட்பின் அந்த பலன்களை தான் நானு பெற்றுக் கொண்டு வருகிறேன் என்று அங்க நம்ம ஒவ்வொருத்தரும் அங்க விசுவாசிக்க வேண்டும் என்று பாக்குறோம். அப்ப நிழல்ல இன்னொரு பாயிண்ட், அங்க நிலைக்கால்களின் மேல ரத்தம் செலுத்துறது என்ன குறிக்கிறது அப்படின்னு நாங்க பார்க்கும்போது, அப்ப நிழல்ல நிலைக்கால்களின் மேல ரத்தம் செலுத்துறது அந்த தேவ ஆட்டுக்குட்டியினுடைய அந்த விளையேற்பட்ட அந்த ரத்தத்தையும் மரணத்தையும் அதன் பயனையும் அந்த வெளிப்படையாக அறிக்கைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். அப்போ அந்த நிலையில நிலைக்கால்களின் மேல ரத்தம் தெளிக்கப்பட்டு அதனுடைய நிஜம் எடுத்து பார்க்கும்போது அந்த கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் அந்த பலியின் பலன்களை அந்த மரணத்தை நான் வெளிப்படையாக அறிக்கிறேன் அப்படிங்கிற அடையாளம் தான் அந்த ஒரு ரத்தம் நம்ம மேல அங்க தெளிக்கப்பட்டதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த இரவு வேளையில நிலையில இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க வெளியே செல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளை கட்டப்பட்டிருந்தார். ஆக அந்த ஒரு கட்டளையின்படி அவங்க உள்ளுக்குள்ள தடுத்திருந்தான். சப்போஸ் அவங்க வெளிவந்தானா அந்த சங்கா தூதன் மூலமாக அவங்களுக்கு அந்த மரண அபாயம் அவங்களுக்கு இருந்தது என்று அங்க நம்ம அங்க பாக்குறோம். அப்போ அந்த ஒரு சங்கா தூதன் அங்க கடந்து செல்லும் பொழுது அந்த எழுத்துறை சங்கரிக்கிற பொழுது அந்த கதவு நிலைக்கால்கள் ரத்தம் பூசப்பட்ட அந்த ஒரு கதவு நிலைக்கால்களுக்குள்ளாக அந்த சங்காரத்துடன் நுழையாதபடி அந்த ரத்தம் அங்க பாதுகாப்பு கொடுத்தது என்று அங்க நம்ம பாக்குறோம். யாத்திராவும் 12
ஒரு சில வருஷங்கள் படிக்கலாம் அப்புறம்
அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மற்றும் முதற்பேராயிருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
அப்ப அந்த ரத்தத்தை நான் கண்டு அந்த பச்ச ஆட்டினுடைய ரத்தத்தை கண்டு நான் உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு முதற்பேராவனுக்கு விசேஷமான கட்டளை அங்க கொடுக்கப்பட்டது. அதனுடைய நிஜம் நம்ம நமக்கு எடுத்து பார்க்கும்போது அந்த முதற்பேரானா இருக்கின்ற நம்மள யாராத்திரம் அந்த ரத்தத்தின் கீழிருந்து அங்க வெளியே போகக்கூடாது. அப்ப அந்த தகுதியை நம்ம மறுநிலைக்க கூடாது அப்படின்ட்டு பாக்கணும். அப்ப தகுதி வாங்கிக்கிறோம், அந்த தகுதியில நம்ம மரண வழியிலும் நிலைத்திருக்கிறோம். அப்ப அந்த தகுதியை நம்ம மறுநிலைச்சோம்னா அதனுடைய பலன் வந்து இரண்டாம் மரணம் வந்து அங்க தங்கார சூழல் மூலமாக அடிக்கப்படுவதற்கு அடையாளமாக அந்த இரண்டாம் மரணம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை படிக்கலாம். எதிரே ஆறாம் அதிகாரம் 4-6 வரைக்கும்
ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வாக்கையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் விரும்புத கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்.
அப்போ அந்த மாதிரி அவருடைய தகுதியை நம்ம அவர் மூலமா தான் மீட்கப்பட்டிருக்கோம். அவர் நம்ம மறுதளிச்சோம்னா அதனுடைய பலன் வந்து இந்த சங்காரத்துவன் மூலமாக அந்த இரண்டாம் மரணம் அப்படிங்கிறது நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பாக்கிறோம். அப்ப ஆட்டுக்குட்டியை புசிக்கிற நிழல்ல அதை நம்ம பார்க்கும்போது அங்க முதற்பெறாங்க மட்டும்தான் கட்டளை கொடுத்தாரு. ஆனா புசித்தது எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க அந்த ஊரு முழு வீட்டாரும் குறிச்சாங்க அப்படின்ட்டு பாக்குறோம். அப்ப அதே மாதிரி இந்த நிஜத்தில் நீங்க பார்க்கும்போது அந்த ஆட்டுக்குட்டியை புசிப்பது அந்த முதற்பாளனுக்கு கட்டளையாக கொடுத்தாலும் அங்க அங்க முழுவதும் முழு வீட்டாருமே அங்க புசிக்கிறார்கள் என்று நம்ம அங்க பாக்குறோம். அது ஏற்ற வேளையில முழு உலக ஜனங்களும் அங்க புசிக்கக்கூடிய ஒரு காலம் வரப்போகிறது என்று அங்க பாக்குறோம். யோவான் 6 அதிகாரம் 55 வசனம் 58 வசனம் இருக்கு.
6:55-58 என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல. அவர்கள் மறித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார்.
அப்போ என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்குது. அப்ப இதை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் அங்க பிழைப்பான் என்று அங்க சொல்லப்பட்டு அதனால நம்ம புசிக்க ஆரம்பிச்சோம். இது வந்து ஜீவனுக்கு படிப்படியாக மேலே கொண்டு போகணுடைய நம்ம இடத்துல அங்க புசிக்கிறத அங்க நிறுத்தக்கூடாது. அப்ப அங்க நிறுத்தும் பொழுது என்னன்னா அது மருந்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம அந்த ஜீவ அப்பத்தை தொடர்ச்சியாக நம்ம புசித்துக் கொண்டே வர வேண்டும் என்று நம்ம பார்க்கலாம். இது வந்து முதற்பேறானவர்களுக்கு கற்றுக் கொடுத்த கட்டளையாக அது இருக்கு. ஆக அந்த ஒரு நிலைமையில அந்த விசுவாச வீட்டார் அந்த தகுதியோட அந்த ஆட்டுக்குட்டியை புசிக்க வேண்டும் அப்படின்ட்டு அங்க நம்ம பாக்கிறோம். அப்போ நம்ம வந்து அங்க பார்க்கும்பொழுது அந்த ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால நம்ம அந்த பூமிக்குரிய உரிமைகள் ஆர்வங்கள் எல்லாமே கீழ்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தோம். அப்ப அந்த ஒரு நிலைமையிலிருந்து நம்ம மீட்கப்பட்டோம் அப்படின்னா எதுதான் மீட்கப்பட்டோம்? கர்த்தராகிய அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால்தான் மீட்கப்பட்டிருக்கோம். அப்ப ஆதாம் நிலைமையில அங்க ஒரு அடிமைத்தனத்த நிலைமையில நம்ம இருந்தோம். இதிலிருந்து கர்த்தருடைய அந்த மரணம் அந்த வெளியேற்பட்ட அந்த பலியின் மூலமா தான் அங்க நம்ம மீட்கப்பட்டோம் என்று அங்க நம்ம அங்க பாடுறோம். அப்போ இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா நம்ம மீட்கப்பட்டோம் என்று சொல்லும் பொழுது அந்த பாவத்திலிருந்து நீதிமான் ஆகினோம். அப்ப நீதிமான் ஆகினோம் என்று சொல்லும் பொழுது அந்த அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த ஒரு மரணத்தின் மூலமா தான் நடந்தது. அப்போ இது வந்து தகுதியோடு நாம் புசிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நீதிமான் நிலைமையில நம்ம நிலைத்திருந்து நம்ம தொடர்ச்சியாக தகுதியோட அதை அந்த ஆட்டுக்குட்டி புசிக்க வேண்டும் என்று அங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப விசுவாசினாலே நீதிமான் ஆகிட்டோம், அந்த நீதிமான் நிலைமையில தொடர்ச்சியாக நம்ம நிலைத்திருக்க வேணும் என்று நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்கு. ஆக அந்த ஒரு விசுவாசத்தினால அந்த கிறிஸ்துவின் பலியின் தகுதியின் மூலமா தான் அந்த ஒரு தேவனுடைய தயவை தொடர்ச்சியாக நாம் பெற்றுக்கொண்டு வர்றோம் அப்படின்ட்டு அவனை பார்க்கறோம். அவ பலி செலுத்தல் சொல்லும்போது கூட அதை நம்ம பார்க்கறோம். அந்த அசைவாற்றுகின்ற பலி அங்க செலுத்துவார் ஆசாரி நிழல்ல. அப்ப அந்த அசைவாட்டும் பலி என்று அவன் சொல்வது அது அப்பம் அடை அதிரசம் அந்த மூன்றையும் அந்த கையில வச்சு அதை கர்த்தருடைய ஆட்டு ஆட்டினுடைய ரத்தம் அதற்கு மேல அப்பம் அதிரசம் அடை அந்த மூன்றையும் வச்சு அசைவாட்டும் பலி அங்க பிரதான ஆசாரியும் நிழல்ல அங்க செய்வார். அப்ப அதனுடைய நிஜத்தை நீங்க பார்க்கும்போது அங்க நமக்குள்ள அந்த நீதிமான் நிலைமை அசைவாடிக்கொண்டே இருக்கணும். அப்ப தாவாமை நிலைமை நான் தரித்துக்கு போறேன் அது அசைவாடிக்கொண்டே இருக்க வேணும். அதே மாதிரி அந்த பரிசுத்தமாவது எனக்குள்ளார நடந்து கொண்டிருக்கிறது அந்த பரிசுத்தமாவது எனக்குள்ள அசைவாடி கொண்டே இருக்கணும். அதுதான் அந்த அசைவாட்டும் பலி இன்னொரு வார்த்தை சொல்லும்போது ஜீரோ பலி உயிருள்ள பலி அப்படின்ட்டு அங்க பாக்கிறோம். அதான் ரோமர் 12:1 சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள். அப்ப நமக்குள்ளாக அணுவினா ஜீவ பலி சொல்லும்பொழுது இந்த நீதிமான் நிலைமையில நான் நினைச்சு நிக்கணும், பரிசுத்தமாவது எனக்குள்ளார அசைவாடி கொண்டே இருக்கணும், சாவாமையும் சரித்துக் கொள்வே என்ற நம்பிக்கை எனக்குள்ளார அசைவாடி இருக்கணும். அப்ப இந்த மூன்று சேர்ந்துதான் ஜீவ பலியாக இருக்கிறது என்று அங்க நம்ம பாடுறோம். ஆக இந்த ஒரு நிலைமையில நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒரு பலியை அந்த தகுதியோடு அங்க பொருந்து செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில அந்த அந்த கர்த்தருடைய அந்த மரணத்தை சரியாக மதிப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களும் அங்க சரியாக அந்த பலியை நம்முடைய பலியோட பொருந்து செய்ய வேண்டும் என்று அங்க நம்ம அங்க பாடுறோம். அப்போ அந்த புது உடன்படிக்கையின் ரத்தம் நமக்காக செலுத்தப்பட்டது. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த காரியாக புது உடன்படிக்கையின் ரத்தமாக அது செலுத்தப்பட்டிருக்கு. அப்ப அந்த புது உடன்படிக்கையின் ரத்தம் இப்ப எக்ஸாக்டா இந்த காலத்துல யாருக்கு சபைக்குள்ளார அந்த இரண்டு வகுப்பாடுல யாருக்கு தான் பொருந்தி வருது என்று பார்க்கும்போது அங்க நீதிமன்றங்களுக்கு அங்க இந்த காலத்துல பொருந்தி வரல, அங்க பரிசுத்தவான்களுக்கு தான் அந்த புது உடன்படிக்கையின் ரத்தம் அங்க பொருந்தி வருகிறது என்று அங்க பாக்குறோம். ஏன்னா புது உடன்படிக்கையின் ரத்தம் ஒருத்தர் மேல தெளிக்கப்படும் தான் அந்த நிபந்தனை என்னன்னா அந்த ஜீவபலி. அப்ப ஜீவபலி முழுமையாக கொடுத்தவர்கள் மேலதான் புது உடன்படிக்கையின் ரத்தம் தெளிக்கப்பட்டு வருகிறது என்று அங்க சொல்ற ஒரு பாயிண்ட் அங்க சொல்றாரு. அப்போ இந்த ஒரு நிலைமையில அந்த தகுதியோட புசிக்கணும், அந்த நமக்கு செலுத்தின அந்த ஒரு பலி அந்த ஜீவ பலி அந்த முழுமையாக அந்த பலியை ஒப்பு கொடுத்து அந்த பலியின் மேல அர்ப்பண வாழ்க்கையில முழுமையாக நம்ம இருக்கும்போதுதான் அவங்களுக்கு தான் அந்த புது உடன்படிக்கை ரத்தம் அங்க தெளிக்கப்படுகிறது, அவங்களுக்கு தான் பொருந்தும், ஆக்சுவலா அவங்களால அந்த அவங்க மேல தெளிக்கப்பட முடியும். அப்ப அந்த ஒரு நிலைமையில அந்த இந்த ஒரு காலகட்டங்களில் அந்த முழு அர்ப்பணிப்பு தேவனங்க எதிர்பார்க்காது. நம்ம எல்லாருமே செய்து உடன்படிக்கை செய்த அந்த ஒரு நிபந்தனை, அந்த நிபந்தனையை நம்ம எப்போ கரெக்டா அங்க நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த புது உடன்படிக்கை ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்படும் என்று அங்க நம்ம அங்க பாக்கிறோம். அப்போ இப்போ அந்த அந்த ரத்தில் நம்ம பங்கு பெற்றாலும் கூட அது அதனுடைய பலன்கள் யாருக்கு தான் பொருந்ததுன்னா அந்த பலி முழுமையாக ஒப்பு கொடுத்தவங்களுக்கு தான் அந்த புது உடன்படிக்கை ரத்தம் பொருந்தி வரும் அப்படின்னு அங்க நம்ம பாக்கிறோம். அப்ப அந்த பஸ்கா ஆட்டை அந்த நிலையில் நீங்க பாத்தீங்கன்னா 7 நாட்கள் கொண்டாடலாம். அந்த ஒரு பஸ்கா பண்டிகை முடிஞ்சு அடுத்த 7 நாட்கள் தொடர்ச்சியாக அந்த பண்டிகை கொண்டாடுறாங்க என்று அங்க பாக்குறோம். அப்ப அந்த பண்டிகையினுடைய கொண்டாட்டங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் எதை அடிப்படையாக இருக்கு பார்க்கும்போது அந்த தேவ உறவின் தயவு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இதை அடிப்படையாக கொண்டிருந்தது நம்ம பாக்கிறோம். ஆனா அந்த ஒரு 7 நாட்கள் கொண்டாடுறது வந்து நம்முடைய வாழ்க்கை முழு வாழ்க்கைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டு அப்ப நம்ம அந்த 7 நாட்கள் என்று சொல்லும்போது அந்த பரிபூர்ணமான நிலைமை. அப்ப அந்த கொண்டாட்டங்கள் அப்ப தேவனுடைய அந்த உறவின் தயவு நமக்கு வந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பலியின் ஜீவிய உரிமையும் அந்த பண்டிகை கொண்டாட்டம் நமக்கு நடந்து கொண்டே வருகிறது என்று நம்ம பாக்கிறோம். அப்படி பார்க்கும்போது அது தினமும் நம்ம பஸ்காவை ஏன்னா புளிப்பில்லாத அப்பம் அந்த ஏழு நாட்கள் துசிக்கப்பட வேண்டும் என்று நிழல் கட்டளை. அந்த புளிப்பில்லாத அப்பமாகிய அந்த சத்தியத்தை நம்ம அனுதினமும் பசித்துக் கொண்டே வருகிறோம். அப்ப அதனால நம்ம அனுதினமும் பஸ்காவை கொண்டாடுவதாக பஸ்கா பண்டிகை சந்தோஷங்களை நம்ம நினைவு கூர்ந்து கொண்டே வருகிறோம் என்று பார்க்கிறோம். அப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பஸ்கா பண்டிகை அனுசரிச்சாலும் அப்போ அனுதினமும் அதனுடைய கொண்டாட்டங்கள் வந்து நடந்து கொண்டே வருகிறது என்று அங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னொரு சொல்லப்பட்டபடி அந்த பஸ்கா ஆடு எப்போ அனுசரிக்கப்பட்டது நமக்கு தெரியும், டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி. அப்ப யூதர்களுடைய அந்த கேலண்டர்ல முதல் மாதம் 14ஆம் தேதி என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அதே நாள்லதான் கத்ரா இயேசு கிறிஸ்து பலியானார் என்று அவன் பார்க்கிறோம். அப்போ பலியானாரு நினைவு சின்னங்களை கொண்டாடினாரு, அப்பம் காட்சியரசு வடிவில் நினைவு சின்னங்களை கொண்டாடினார். ஆனா அதற்கு முன்னாலே என்ன செஞ்சார், எப்பம் போல அந்த பஸ்கா பண்டிகை அந்த பஸ்கா ஆட்டை அடித்து எப்பம் போல வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த இஸ்ரேல் கொண்டாடுற முறைமையின் படி, ஏன்னா இவரும் ஒரு இஸ்ரேலனாக இருந்ததுனால கர்த்தர் வந்து தன்னுடைய சீசர்களோட பஸ்கா ஆட்டை அடித்து கொண்டாடின பிற்பாடு அப்புறம்தான் அந்த நினைவு சின்னங்களை ஏற்படுத்தினார். அப்ப இனிமேல் வந்து அந்த பஸ்கா ஆடாக நானே பலியாகிறேன், இதை என்ன நினைவாக செய்யுங்கள் என்று அந்த ராபோஜனத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார் என்று அங்க நம்ம அங்க பாடுறோம். அப்போ அந்த ஒரு நிலைமையில அவங்க நிழலாக அவருக்கு பஸ்கா ஆட்டை அடித்து கொண்டாடினாரு, அதுக்கு பின்னால ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு நினைவு சின்னங்கள் அது வந்து ஒரு உன்னதமான ஒரு ஸ்தானத்தை நிலைப்பாட்டை அந்த உடையதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த அப்பம் எடுத்து அந்த சீசர்களுக்கு பகிர்ந்தெடுத்து அங்க சொல்லும் பொழுது லூக்கா 22:19 படிக்கலாம்.
பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
அப்போ அந்த அப்பத்தை பிட்டு அந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக அந்த ஒரு புளிப்பில்லாத அப்பம் பிட்கப்பட்டது. இது வந்து கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுவதாக இருக்குது. இன்னொரு வடிவில் அவருடைய முதல் வந்து முக்கியத்துவம் கர்த்தருடைய மரணத்தை குறிப்பிடுவதாக இருக்கு. இரண்டாவது முக்கியத்துவம் அந்த அப்பமாக பிற்கப்படுகிற சபையாரை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ அவர் எப்படி பிற்கப்பட்டாரோ அதே போல அந்த சபையாரும் பிற்கப்படணும் அப்படின்ற அந்த பலியின் ஜீவத்துல அவர்களும் அந்த பிற்கப்பட வேண்டும் என்று அந்த இரண்டாவது முக்கியத்துவம் சபைக்கு பொருந்து வருகிறதாக அங்க நம்ம பார்க்கணும். ஆனா அந்த மாதிரி புளிப்பில்லாத அப்பத்தை அங்க கர்த்தர் கொடுத்திருக்காரு. அந்த பஸ்காவில நம்ம அனுசரிக்கும் பொழுது அந்த கிறிஸ்துவனுடைய பலியின் புண்ணியங்களை நம்முடைய வாழ்க்கையில அங்க பலியின் வாழ்க்கையில பொருந்தணும், பொருத்து செய்யணும் அப்படின்ட்டு அங்க பார்த்தோம். அடுத்தது இரண்டாவது விஷயமா நீங்க பார்க்கும்போது அந்த பஸ்கா ஆட்டுக்கு பதிலா அப்பத்தை விட்டாரு, அப்பத்தை அங்க நினைவு சின்னமாக ஏற்படுத்தினாரு. அதோடு கூட கூடுதலாக ஒரு புதிய முறைமை அங்க அந்த பாத்திரத்தை அங்க சேர்த்தாரு என்று நம்ம அங்க பார்த்தோம். அப்ப அந்த பாத்திரத்தை அங்க சேர்த்திருந்த அவருடைய பாடுகளுக்கு அவருடைய பாடுகளை குறிக்கக்கூடியதாக அங்க இருக்குது. அப்போ இந்த ஒரு அந்த ரத்தத்தில் பங்கு பெறுவதற்கு எல்லாருக்கும் அழைப்பு இல்ல, ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு தான், குறிப்பிட்ட வகுப்பாராக விசுவாசிகளுக்கு தான் அந்த ரத்தத்தில் பங்கு பெறுவதற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த பாத்திரம் என்பது மரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப மரணத்துக்கு அந்த நம்ம உடன்படிக்கையை செய்த நாம அந்த உண்மையாகவே அந்த சுயம் முழுமையாக மடித்த நிலைமையில் இருக்கும். அப்ப அந்த மடித்த நிலைமையில இருந்தா தான் அது மரணமாயிடுச்சுன்னு நான் சொல்ல முடியும். அப்போ அந்த மடித்த நிலைமையில இல்லைன்னா அது வந்து அங்க மறுத்த அந்த மரணம் அடையில சுயம் மறுக்கல. அப்போ இன்னொரு நிலைமையில நம்ம பாத்திரத்துல பங்கு பெறும்போது அது கருதியற்ற விதமா தான் இருக்கும் என்று அங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப யூதர்களுடைய நிலைமை பாத்தீங்கன்னா நிழல்ல அவங்க ரத்தத்தை குடிக்கிறது அவங்களுக்கு குற்ற உணர்வை அங்க வெளிப்படுத்துறதா, குற்ற உணர்வுடைய ரத்தத்தை அது குடிக்கக்கூடியதாக அவங்களுக்கு இருக்கு. இன்னொரு வார்த்தை சொல்லுனா அந்த ரத்தத்தை கொடுத்தான அவங்க மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறாங்க என்று பாக்குறாங்க. படிக்கலாம் லேவியர் 17 அதிகாரம் 10-17.
இஸ்ரேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களிலும் எவனாகிலும் ரத்தம் எண்ணப்பட்டதை புசித்தால் ரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே, அது நிமித்தம் உங்களில் ஒருவனும் ரத்தம் புசிக்க வேண்டாம். உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரேல் பித்தருக்கு சொன்னேன்.
அப்போ அங்க நிழல்ல நம்ம அங்க கர்த்தர் வந்து கட்டளையை கொடுத்தார், அங்க ரத்தத்தை புசிக்க வேண்டாம் அப்படின்னு. ஆனா கர்த்தருடைய ரத்தமானது அது பரிசுத்தமானது, அது வந்து ஆதாமுடைய மீறலுக்கு உட்பட்ட ரத்தம் இல்ல, அது பரிசுத்தமான ரத்தம். அது மட்டுமா தான் கர்த்தர் வந்து இஸ்ரேலுக்கு அதை புசிக்க கொடுத்தார், அதனுடைய அடையாளமாக திராட்சை ரத்தத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 22:20.
போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார்.
அப்போ அது புதிய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ரத்தத்தை குடிக்க அந்த அழைப்பு கொடுக்கிறது எதை குறிக்கிறதாக இருக்குன்னா அந்த கிறிஸ்துவோடு பங்கு பெறுவதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ கிறிஸ்துவோடு பங்கு பெறுதுன்னா எந்த ஒரு நிலைமையில என்று பார்க்கும்போது அந்த பூமிக்குரிய வாழ்க்கை அவருடைய நோக்கங்கள் நம்பிக்கைகள் எதிர்பார்ப்புகளை நம்ம பலி செலுத்தி அவரது சரீர அங்கங்களாக பலியில பங்கு பெறுவதை அது அந்த ரத்தத்துல குடிக்கிறது அது அடையாளமாக இருக்கிறது என்று நம்ம பாக்கிறோம். அப்போ பங்கு பெறுகிறோம் என்று சொன்ன கிறிஸ்துவோடு பங்கு பெறணும்னா அந்த பூமிக்குரிய அந்த வாழ்க்கை அவருடைய நோக்கங்கள் நம்பிக்கைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே நம்ம பலி செலுத்தணும். அப்ப பலி செலுத்த பிற்பாடுதான் அப்போ அந்த சரீரங்களாக நம்ம கொடுக்கிற பலி அந்த ஒரு நிலைமையில அந்த பலி கர்த்தரோட இணையக்கூடியதாக இருக்கிறது என்று அங்க நம்ம பாக்குறோம். அப்போ அந்த ரத்தத்துல பானம் பண்ணும் நாம அப்போ அந்த அழைப்பை நாம ஏற்றுக்கொண்டிருக்கோம். அந்த கிறிஸ்தனுடைய சரீர அங்கங்கள் அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாத்திரத்துல நம்ம கை வைக்கிறேன்னா அது வந்து என்னன்னா அந்த கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கம் நான் அது முக்கியப்படுத்திட்டு கை வைக்கணும். அந்த பாத்திரத்துல அங்க இணையும் பொழுது கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கம் எந்த ஒரு நிலைப்பாட்டில் நம்ம அதுல பங்கேற்க வேண்டும் என்று அங்க பாக்கணும். அப்ப அந்த ஒரு நிலைமையில இந்த ரத்தத்துல பானம் பண்ணும் பொழுது அந்த கிறிஸ்து எதுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ அதே ஊழியத்துக்காக தங்களை அந்த அர்ப்பணிக்கிறதுக்கு அந்த உறுதி எடுக்கணும் அப்படிங்கிறது அது அடையாளமாக இருக்கு. ஆக இந்த ஒரு நிலைப்பாட்டில் நம்ம அந்த திராட்சை ரசமாகிய இந்த கிறிஸ்துவ ரசத்துல நம்ம பங்கு பெறும் பொழுது அது கூடுதலான அர்த்தத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அங்க நம்ம பாக்குறோம். ஆக இந்த ஒரு நிலைமையில அவரோட நம்ம ஜீவிதத்தை நம்ம அவருக்கு அர்ப்பணிச்சிருக்கோம். சத்தியத்தின் பொருட்டு சத்திய ஊழியத்தின் பொருட்டு நம்ம அர்ப்பணிச்சிருக்கோம். அப்ப இந்த ஒரு நிலைமையில தான் இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதராக இருக்காரு. நாமும் கர்த்தரோடு கூட முதற் பேரானவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த ஒரு நிலைமையில இந்த ஒரு பலிக்குரிய அந்த நிபந்தனைகளை அங்க நிவர்த்தி செய்து பிற்பாடு நம்ம அங்க அந்த நிபந்தனைகளை அந்த நம்ம பூர்த்தி செய்த நிலைமையில் நம்ம அங்க பங்கேற்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு மூத்த சகோதரா இருக்காரு, நம்ம கர்த்தரோட முதற் பேரானவர்களாக இருக்கிறோம் என்று அங்க நம்ம பாக்குறோம். ஆக இந்த ஒரு நிலைமையில அந்த நினைவு கூறுதல் இல்ல அந்த ராபோஜனத்துல பங்கு பெறும் பொழுது அங்க நம்ம ஒவ்வொருத்தரும் இரண்டு காரியங்களை அங்க வெளிப்படுத்துறாங்க. ஒன்னாவது அந்த பக்க ஆடாகிய இயேசுவின் மேல் வச்ச தன்னுடைய விசுவாசத்தை வந்து அவர் வெளிப்படுத்துறார். அந்த நினைவு கூறுதல் நம்ம பங்கேற்கும் போது அந்த இயேசு கிருஷ்ணனுடைய அந்த பக்க ஆடாகி இயேசு மேல் வைத்த தன்னுடைய விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. அந்த விசுவாசத்துல அந்த இயேசுவின் புண்ணியத்தில் பங்கேற்பதை அவர் வெளிப்படுத்துறாரு. இரண்டாவது வந்து அந்த சரீரங்கமாக அந்த சிறு மந்தையாக அந்த தன்னையே அந்த முறிக்கப்பட ஒப்புப்படுத்தாம அந்த தனது விசுவாசத்தை இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதன் மூலம் அங்க நம்ம அங்க வெளிப்படுத்துறோம். அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதன் மூலம் தன்னுடைய சிறுமந்தை என்கின்ற அந்த நான் ஒரு சிறுமந்தையினுடைய அங்கம் என்பதை அங்க வெளிப்படுத்துகிறோம் என்று அங்க நம்ம பாக்கிறோம். ஆக இந்த ஒரு இரண்டு விஷயம் வந்து அந்த கர்த்தருடைய ஈடுபடியின் மேல வைத்த விசுவாசத்தை நான் வெளிப்படுத்துறேன், அதோடு கூட சிறுமந்தையாக நான் இருக்கிறேன் அப்படிங்கறத நான் வெளிப்படுத்துறேன். இதுதான் அந்த நினைவு சின்னங்களை பங்கேற்பதற்கு பங்கேற்கும் போது நம்மை நாமே வெளிப்படுத்துகின்ற ரெண்டு விஷயங்களாக இருக்கு. அப்போ அதான் அறிக்கையிடுறது அவர் வழியில அவரோடு கூட நான் பங்குபெறேன் அப்படிங்கறத அறிக்கையிடக்கூடியதாக அது இருக்குது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நமது பலி அப்படின்ட்டு அங்க பார்க்கும்போது நமது பலி அப்படின்னு தனியா ஒண்ணு விசேஷ விஷயம் ஒண்ணுமே இல்ல. அப்போ பலி அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்ட்டு அங்க பார்க்கும்போது புது சிருஷ்டி தன்னை பலியாக செலுத்துறதில்ல, புது சிருஷ்டி வந்து பலி செலுத்துறதில்ல, மாறாக நம்ம பலி எப்பதான் செலுத்திருக்கோம் அப்படின்னா புது சிருஷ்டி ஆறுக்கு முன்னாலதான் பலி செலுத்திக்கிறோம். புது சிருஷ்டி ஆறுக்கு முன்பாக அதாவது தேவனுடைய பிள்ளையாக வருவதற்கு நாம நான் எப்ப விருப்பமாக இருந்தனும், அப்ப அந்த விருப்பமாக இருந்த நிலைமையில என்னை ஜீவித்து நான் கர்த்தருக்கு அர்ப்பணித்து அங்க என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்ட்டு அவருக்குள்ள நம்ம வேண்டணும். அப்ப அந்த மாதிரி எப்ப நம்ம புதுசிச்சு ஆறுக்கு முன்னால தேவனுடைய பிள்ளைகளாகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்துல அந்த விண்ணப்பம் பண்ணமோ அந்த ஒரு நிலைமையில வந்து நம்ம ஒப்புக்கொடுத்தோம். அது யார் மூலமா தான் ஒப்புக்கொடுத்தோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிரதான ஆசாரியின் மூலமா தான் ஒப்புக்கொடுத்தோம். அப்போ ஏன்னா தேவன் அப்படித்தான் வச்சிருக்காரு, தேவன் பிரதான ஆசாரியின் மூலமா தான் நம்ம ஏற்றுக்கொண்டார். இப்ப நேரடியாக நம்ம தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று அங்கு பார்க்கிறோம். ஆக இந்த ஒரு நிலைமையில அந்த பிரதான ஆசாரியின் மூலமாக நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். எப்போதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம்னா புது சிருஷ்டி ஆறுக்கு முன்னாடிதான் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம். அதனால பலி செலுத்த இயக்கிறது என்று பார்க்கும்போது நம்ம பழைய மனுஷ சுபாவத்தில் இருக்கும்போதுதான் நம்ம பலியாக நம்ம ஒப்புக்கொடுக்கக்கூடிய புது சிருஷ்டி நிலைமையில நம்ம பலி செலுத்த நம்ம ஒப்புக் கொடுக்கல. அப்ப அந்த ஒரு நிலைமையில தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த பிரதான ஆச்சாரியன் அவருடைய புண்ணியத்தின் மூலமாக நம்மை அங்க நியாயம் செய்து சிதா ஏற்றுக்கொள்ளும்படி அவர் அந்த விண்ணப்பம் செய்து அங்கீகரிக்கும்படி கத்தராக இயேசு கிறிஸ்துதான் செய்யறாரு என்று அங்க பாக்கிறோம். இப்படியாக இந்த பிரதான ஆசிரியர் மூலமாக தான் நம்முடைய அந்த பலி சிதாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அங்க பாக்கிறோம். அப்போ இந்த ஒரு நிலைமையில ஒரு எதைத்தான பலி செலுத்தணும் என்று பார்க்கும்போது பூமிக்குரிய சுபாவத்தையும் நம்முடைய மனித சுபாவத்தையும் அதை சார்ந்த அனைத்தையுமே நம்ம பலி செலுத்திக்கிறோம். என்ன பாயிண்ட்னா கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துக்கோம் அவ்வளவுதான். அப்போ ஒப்பு கொடுத்த பிற்பாடு அந்த பிரதான ஆசிரியர் பிதாவிற்கு நம்ம ஒப்பு கொடுத்து பரிசுத்தாவியால் அந்த புதுசிருஷ்டியாக நம்மை எழுப்பிக்க செய்கிறார் என்று பாக்கிறோம். இது எல்லாமே யார் செய்ய வேணும்னா இதெல்லாமே பிரதான ஆசிரியர் நமக்காக செய்கிற வேலை என்று அங்க பாக்கிறோம். அப்போ நம்ம மனித சுபாவம் உரிமைகள் எல்லாமே அங்க பரிசுத்தப்பட்டதுனால நம்முடைய மனித அந்த ஜீவியம் எப்படி இருக்குன்னா மறித்த நிலைமையில இருக்கு. ஆனாலும் புது சிருஷ்டிகளாக நம்ம பிழைச்சிருக்கிறோம். அப்ப இந்த புது சிருஷ்டியானது அந்த கிருபை அறிவு அன்புல வளர வேண்டியதாக இருக்குது. ஆக இந்த ஒரு நிலைமையில புது சிருஷ்டியாக இதுதான் பலியிடப்பட்டது என்று நான் பார்க்கும்போது அந்த பழைய சுபாவம் மறித்ததாக அங்க எண்ணப்படுது. ஆனா இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் நமக்குள்ளார ஜீஸ்தர் அதான் நமக்குள்ள அந்த டியூவல் பர்சனாலிட்டி இருக்கு, பழைய சுபாவம் இருக்கு புதிய சுபாவம் இருக்கு. அப்போ இது நம்ம என்ன செய்யணும்னா அந்த பழைய சுபாவத்தை பலிபீடத்துல வைக்கணும், அதுதான் நம்ம பலி செலுத்துறது. அப்போ அந்த ஒரு நிலையை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப பழைய சுபாவத்தை பலிபீடத்துல வைப்பது அதான் நம்ம பலி செலுத்துறது. அந்த பலிபீடத்துல வச்சு அதன் மேல புதுசிருச்சி இயங்க வேணும். அப்ப அதன் மேல புதுசிருச்சி இயங்குறது தான் புதுசிருஷ்டியுடைய வேலையாக இருக்கிறது என்று அங்க நம்ம பாக்கிறோம். அப்போ அதாவது புதுசிருஷ்டியானது பழைய சுபாவத்தை அந்த மறித்ததாக சீர்படுத்தி வைத்திருக்கணும், அதுதான் பலி செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை என்று நம்ம அங்க பாக்கிறோம். அப்போ அந்த பலி செலுத்தல் என்று பார்க்கும்போது
நம்ம சித்தத்தை நம்ம பலி செலுத்துறோம். அதுதான் விஷயமாக இருக்கு. அதுக்கு கான்சென்ட்ரேட் அவர் வில்ஸ் அண்ட் பிரசன்ட் அவர் பாடிஸ் தட் தே மே பி லிவிங் சாக்ரிஃபைசஸ் அப்படின்ட்டு நம்ம பார்க்கறோம். நம்முடைய ஜீவ பலியாக ஆகும்படி நம்முடைய சரீரத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம். எப்படின்னா வி கான்சென்ட்ரேட் அவர் வில்ஸ் நம்முடைய அந்த மனித சித்தத்தை நம்ம அங்க தத்தம் செய்யறோம், அங்க பலி செலுத்துறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆக இதுதான் நாம் செலுத்த வேண்டிய ஜீவ பலியாக அங்க ரோமர் 12 சொல்லப்பட்டிருக்கு. படிதான்
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்க அப்படின்னா நீங்க மனித சித்தத்தை நீங்க பலியில் படிப்பேட்டல நீங்க எப்பவுமே வைத்திருங்க. அப்போ நம்முடைய பலியானது அந்த பரிசுத்தமான பலி இல்ல, அது அங்கீகரிக்கப்படத்தக்க பலி இல்ல. இது எப்படி அந்த பலியா அந்த அங்கீகரிக்கப்படத்தக்கதாக மாற்றப்படுதுன்னா அந்த பரிந்து பேசுகிறோடைய புண்ணியத்தின் மூலமாக இது வந்து பரிசுத்தமாக அங்கீகரிக்கப்படத்தக்கதாக இது மாற்றப்படுகிறது அப்படின்ட்டு அங்க நம்ம பாடுறோம். அப்போ இதுல வந்து நிழல்ல அங்க சொல்லப்பட்டிருக்கு. நிழல் அந்த உப்புரவாசம் நாள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த உப்புரவாசம் பலியில யாரும் செலுத்துவானா பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அந்த பலியை செலுத்துவார். அந்த பலியை செலுத்துவாரு. அதே மாதிரி ஆசீர்வதிக்கிறது கூட அந்த பிரதான ஆசிரியன் வெளியில வந்து ஆசீர்வதிப்பாரு அப்படின்ட்டு அங்க நம்ம பாக்குறோம். அப்போ அதனுடைய நிஜமா நம்ம பார்க்கும்போது இந்த 1000 ஆட்சியில இந்த பிரதான ஆசாரியனுடைய பலி மூலமா தான் உங்களுடைய ஜனங்களும் அங்க வீட்டுக்கு வர்றவங்களுடைய அந்த சபையினுடைய பலி அந்த பலியை வந்து வந்தாங்க. அதனோட அதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அதனால அந்த பிரதான ஆசாரியனுடைய பலி மட்டும்தான் அது முழுமையாக முழு உலக ஜனங்களுக்கும் நமக்கும் பொருந்தி வருது. முழு உலக ஜனங்களும் அங்க மீட்படைய அந்த தொடர்ந்து தொடர்ச்சியாக அது கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த பலியின் புண்ணியங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது என்று அங்க நம்ம பார்த்தோம். ஆக இப்படியாக நாம செய்யலாம என்னன்னா நம்ம மரண பலியும் தான் நம்மை ஒப்புக் கொடுக்கிறது மட்டும்தான் நம்ம செய்கிற காரியம். ஆக பிரதான ஆசிரியர் நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய புண்ணியங்களை நமக்கு அருள் செய்து பரிசுத்தாவின் மூலமாக அந்த மாம்ச சரீரத்தின் அங்கங்களாக அவரு ஏற்றுக்கொண்டார் என்று அங்க நம்ம பார்த்தோம். இப்படியாக தேவன் தன்னுடைய விருப்பத்தையும் செய்கையையும் நம்மள நிறைவேற்றுகிறதாக இருக்கிறார் என்று அங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாமே ஒரே பாயிண்ட்ல சொல்லும் பொழுது நம்முடைய சீசிதத்தை மரண பரியந்தம் பலியாற்றத்தின் மூலமாக பிரதான ஆசிரியரை நிறைவேற்ற முடிகிறார் என்று அங்க நம்ம பாக்கிறோம். ஆக இந்த ஒரு நிலைமையில கர்த்தருடைய பரிந்து பேசல் முக்கியத்துவம் நமக்கு தெரியும். தொடர்ச்சியாக அனுதினமும் அந்த பரிந்து பேசல் நமக்காக இருந்து வர நிமித்தமா தான் அந்த முழு பிரதிஷ்டை செய்து கொண்ட நிலைமையிலும் கூட அனுதின அந்த கரைகள் அனுதின பலகீனங்கள் வந்து அதுக்கு பரிந்து பேசல் நமக்கு தேவைப்படும். அந்த முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்து நம்ம அந்த சீசத்தை மறிக்க செய்து அந்த கர்த்தருடைய புண்ணியங்களிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த ஒரு நிலைமையில அப்பவும் கூட நமக்கு அந்த பரிந்து பேசல் தேவைப்படுகிறது. அந்த பரிந்து பேசல் தான் அந்த இடைவிடாமல் நமக்காக கர்த்தர் வந்து தேவனுடைய வலதுபாகத்திலிருந்து பரிந்து பேசிக் கொண்டே வருகிறார் என்று அங்க பார்க்கிறோம். ஆக அந்த ஒரு பஸ்கா பலியில நம்முடைய பலி என்பது அங்க ஒன்றும் இல்லை. இது வந்து அந்த பிரதான ஆசாரியர் நம்மை அந்த ஒரு அந்த பலி செலுத்துவதாக நம்ம அங்கீகரிக்க செய்யறது பரிசுத்தப்படுத்தி அங்கீகரிக்க செய்யறதுன்னு பிரதான ஆசிரியன் நம்ம பிள்ளை இருந்து அங்க செய்கிறார் என்று அங்க பார்க்கிறோம். அப்ப இவனுடைய நிபந்தனை என்னன்னா அந்த நம்முடைய அந்த ஒரு சுபாவம் மனித சுபாவம் மறிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கணும். அதுதான் நிபந்தனையாக இருக்கும். இந்த ஒரு நிலைமையில் இருக்கும்பொழுதுதான் அந்த புது சிருஷ்டி நமக்குள்ளாக கிரியை செய்யும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அங்க வரவிருக்கின்ற நினைவு கூறுதலை அந்த தகுதியோடு அனுசரிக்க வேண்டும். அதே மாதிரி அந்த கடந்து போகின்ற அந்த ஒரு சங்கார தூதனிலிருந்து நாமே அந்த காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அந்த தகுதியோடு அந்த ஒரு பக்கா அந்த பணியிலே நாம் கலந்து கொண்டு தேவனுடைய கிருபையிலே தொடர்ந்து நிலைத்திருக்க தேவன் தாமே நம்ம உலகம் தேவையான கிருபைகளை தந்து வழிநடத்துவாராக. ஆமென்.
Thank you.